ஓம் சிவாய நமோ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு யாழ்ப்பாணம் ஸ்ரீ ஆறுமுக நாவலர் படைப்புகளின் சிற்றுரை. வழங்குபவர் சிவகாந்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமோ.
சிற்றம்பலம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மயமாய் இன்மயமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை. சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, உயிர்கள் அனைத்தும் உயிரல் வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கின்ற சைவத்திலே அனைத்து அன்பர்களும் பயனடைதல் வேண்டும் என்ற பெரு நோக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும், அந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் அவர்களுடைய படைப்புகளை இரண்டாவது நாளாக இன்று சித்திக்கின்ற ஒரு பேட்டினை பெற்றிருக்கின்றோம். சைவ அன்பர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய கொடை யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் அவர்கள். அவர்கள் எந்த வகையிலெல்லாம் நமக்கு, எந்த நூல்களிலெல்லாம் எப்படியெல்லாம் நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்து நமக்கு நம்மை உயர்த்துகிறார் என்பதை சில நூல்களிலே இருந்து சில பகுதிகளை மட்டும் தொட்டு காட்ட விரும்புகிறேன். நம்முடைய பரம்பொருளுக்கு நாமம் என்பது கிடையாது. எந்த ஒரு பொருளானது சுட்டி அறியப்படுகிறதோ, கண்டித பொருளோ, அப்பொருள் அனித்தியம். இறைவன் நித்திய பொருள், ஆகையினாலே அவனை சுத்தி அறிய முடியாது, கண்டித பொருள் அல்ல. ஆகையினாலே அவனுக்கென்று பேர் இல்லை, ஊரிலான் பேரிலான் குணம் புரியிலான். கச்சியப்ப சிவாச்சாரியார் குறிப்பிடுவார். மணிவாசக பிறந்தக ஓர் நாமம் ஓர் உருவம், ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம். இந்த ஆயிரம் என்ற சொல்லுக்கு ஆயிரம் என்ற பொருள் அல்ல, கௌஷன் என்ற பொருள் அல்ல, எண்ணற்ற பெயர்கள் இருக்கிறது, அத்தனையும் காரண இது குறிப்பெயர். அப்படிப்பட்ட பெருமையுடைய நம்முடைய சிவபெருமானை நாம் அழைக்கின்ற திருநாமங்கள், அவைகளிலே ஒன்று ராவுத்தன். சிவனுக்கு ராவுத்தன் என்ற ஒரு பெயர் உண்டு. ராவுத்தன் என்றால் குதிரையை செலுத்துபவன். பரிமேய நரகன் என்ற ஒரு திருநாமமும் நம்முடைய பெருமானுக்கு உண்டு. பரிமேயழகன் என்றால் நம்முடைய பெருமானானவர் குதிரை வாகனத்திலே திருவிழாவிலே வருவது ஒன்று. பாரி வேட்டை என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளிலே செல்லுகின்ற குதிரை ஒன்று இருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக திருவிளையாடல் புராணத்திலே அவர் குதிரை சேவகனாக வருகிறார். அதனால் அவர் பரிமேல் அழகன். எப்படி என சொன்னால், ரெண்டு இடங்களிலே குதிரை சேவகராக வருவார். மெய்காட்டிட்ட பழலத்திலே அங்கே குலமூடனன் பாண்டியன் பொருட்டாக சுந்தர சாமந்தன் என்று சொல்லக்கூடிய சேனாதிபதிக்காக குதிரைகளை வாங்கி கொண்டு வருகிறார். குதிரை வீரர்களை அப்படி அங்கே வருகின்ற பொழுது, குதிரை வீரனாக நம்முடைய பெருமான் அங்கே வருகின்ற பொழுது எதை குதிரையாக கொண்டு வருகிறார் என்றால், கொற்ற போர் விடையை தானே குரங்குளை பரியா மேற்கொண்டு ஒற்றை சேவகராய் மாறி ஆடிய ஒருவர் வந்தார். போர்க்குணம் நிறைந்திருக்கின்ற தர்ம தேவதையாகிய அந்த இடவத்தையே குதிரையாக மாற்றி வந்தார். அதுதான் கொற்ற போர் விடையை தானே குரங்குடை பரிமேற்கொண்டார். குரங்குடைய வளைந்து இருக்கின்ற பிடரி மயிரை உடைய குதிரையாக மாற்றி கொண்டாராம். இது இங்கே இப்படி குதிரை வீரனாக வருகிறார். அடுத்தார் போன்று குதிரை வீரனாக எங்கே வருகிறார் என சொன்னார், அரிமர்த்தன பாண்டியன் பொருட்டு மணிவாசகரனுடைய பெருமையை உணர்த்துவதற்காக குதிரை சேவகனாக வருகிறார். அப்படி குதிரை சேவகனாக வருகின்ற பொழுது எதை குதிரையாக கொண்டார் என்றால், இதற்கு முன்பு தர்மதேய விடையை குதிரையாக கொண்டார். மணிவாசகர் பொருட்டு அவர் வந்த குதிரை எப்படி என்று சொன்னார், வேதத்தையே குதிரையாக கொண்டு வந்தார். இந்த பகுதியிலே வேதத்தினுடைய ஒரு சிறப்பை திருவிளையாடல் புராணத்து ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் வேதத்துக்கு அப்படி ஒரு வடிவத்தை உருவத்தை கொடுக்கிறார் குதிரையை வைத்து. அது எப்படி சொல்லப்படுகிறது, இந்த வேத குதிரைக்கு அறம் பொருள் இன்பம் வீடு என்ப நான்குமே நான்கு கால்களாகவும், ஞானகாண்டம் கர்மகாண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு இரண்டு கால்களாகவும், பரஞானம் அபரஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டும் இரண்டு கண்களாகவும் இப்படி உருவைத்துக் கொண்டே வருகிறார். தர்மமாதி நாற்பொருள் எனும் தாழது, ஞான கர்ம காண்டமாம் செவியது, காட்சியை கடந்த ஒருமையாம் பரமாபரம் உணர்வெனும் கண்ணது, பரஞானம் அபரஞானம் என்று சொல்லக்கூடிய அதே கண்ணாகவும், அடுத்ததான் ரொம்ப முக்கியம், தருமையாம் விதி முகத்தது நிடேத வாலதுவாம், அந்த குதிரையினுடைய முகம் வேதத்தினுடைய விதி, அந்த குதிரையினுடைய வால் அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பவர்களுக்கு விலக்கு. எனவே அந்த குதிரைக்கு முகமும் வாலும் என்று சொல்லக்கூடியது விதியும் விலக்கு விளக்கும். இதுதான் நம்முடைய சைவத்திலே நாம் பெருமைப்பட வேண்டிய ஒன்று. இந்த வேதமானது அதை செய் இதை செய் என்று நம்ம ஏவும், ஆனால் வயதிலே முதியவர்களுக்கும் நோயிற்றவர்களுக்கும் சில சந்தர்ப்பங்களிலே உதவுவதற்கும் விளக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. கச்சியப்ப முனிவர் மாதவ சுஞான சுவாமிகளுடைய பரமசீடர், அவர் ஆனந்த ருத்ரேஸ்வர் கலிநடிகள் என்று ஒரு நூல் செஞ்சிருக்கிறார். அதை சொல்றார், ஆன்மாக்களுக்கு இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விதி இருக்கிறதே, அவைகளெல்லாம் வேமுபோல் கசக்கும், அழகால விடத்தை போல ஒரு அச்சுறுத்தல் போல் இருக்கும், ஆனால் அந்த விளக்கு என்று சொல்லக்கூடியது மட்டும் சில ஆன்மாக்களுக்கு அமிர்தம் போல் இனிக்கின்றார். நம்முடைய மனதினுடைய ஒரு நிலையை எப்படி அழகாக சொல்லி காட்டுகிறார் பாருங்க கச்சியப்ப முனிவர். ஒடுக்கிய மறையின் விதித்தன வேம்பும் முரற்று உவல் விடமொத்து இனியாது, அந்த விதி என சொல்லக்கூடியது வேம்பாகவும் விடம்போல் ஆன்மா கருதும், ஒளிதர விளக்கு முழுவதும் கரும்பும் உருசுவை அமிர்தமும் ஒத்து இனிப்ப, ஆனால் அதை சொல்லப்பட்டிருக்கின்ற விளக்கு மட்டும் ஆன்மாக்களுக்கு இனிக்கிறார். அப்போ இதுல என்ன பொருள் தெரிகிறது, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அவைகளையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும், ஒரு சந்தர்ப்பத்திலேதான் அந்த விளக்கை பயன்படுத்துதல் வேண்டும். யாழ்ப்பாணத்து நல்ல ஒரு ஆர்முகனாவலர் அவர்கள் தான் இயற்றியிருக்கின்ற ஒவ்வொரு நூலிலும் விதியை சொல்லுவார், ஆனால் அதற்கு விளக்கையும் நமக்கு சில இடத்திலே உணர்த்தி காட்டுவார். அவர் செய்த அருமையான நூல்களிலே வந்து நித்திய கர்ம விதி, அந்த நித்திய கர்ம விதியிலே நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அழகாக அங்கு சொல்லி காட்டியிருக்கிறார். அந்த நூலினுடைய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அந்த நூலிலே பயன்படுத்துகின்ற சில சொற்களுக்கு நமக்கு பொருள் தெரியாமல் இருந்து விடுமோ என்பதற்காக அந்த நூலுக்கு பின்னே தான் அந்த நூலிலே கையாண்டிருக்கின்ற சில சொற்களுக்கு அருவதையும் எழுதியிருக்கிறார். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் முத்திரை என்று வருகிறது. அந்த முத்திரை என்றால் என்ன என்பதற்கு யாழ்ப்பாணத்தில் ஆர்வகனாளர் பின்னே அரும்புவதை கொடுக்கிறார். கை விரல்களை கொண்டு செய்யும் வடிவம் அடையாளம் இந்த முத்திரைகள். ஆக எந்த அளவிற்கு எளிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு எளிமைப்படுத்துவார். இப்படி நித்திய கர்ம விதியினை செய்த யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆர்மனாவில் சைவ வினாவிடலையும் பாலபாடத்திலையும் இயலாதவர்கள் என்ன செய்வது என்ற விளக்கையும் அங்கே குறிப்பிட்டார்கள். ஆகையினாலே தான் அவரது நூலை நாம் படிக்கும் போது இது கஷடர படிப்பதற்கு ஒன்றை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வதற்கு உள்ள ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நம்முடைய யாழ்ப்பாணத்தின் ஒரு ஆன்மகனாவில பழமையான நூல்களை நன்றாக போற்றுபவர். அதிலே அந்த பெருமான் செய்த நூல்களிலே திருக்குறளுக்கு பன்னீரழக செய்த உரையினை தான் மேலாக கருதுவா. ஏனென்று சொன்னால் உமாபதி சிவாச்சாரியாரிடம் நம்முடைய யாழ்ப்பாணத்தினால் ஒரு ஆன்மகனாவில் மிகுந்த ஈர்ப்புடையவர். அவருடைய கூறிய வாக்குகளையும் அவர்கள் நூல்களையும் பொன்னே போல் போற்றுபவர். தன்னுடைய பெரிய புராணத்திலே அவருடைய ஆக்கங்கள் போராமே அங்கே அச்சுட்டிருப்பார். உமாபதி சிவாச்சாரியரிடம் அவ்வளவு ஈர்ப்பு நம்முடைய ஆன்மகனாவில். அவர்களுக்கு உமாபதி சிவாச்சாரியர் பாடியதாக ஒரு பாடல் உண்டு, வள்ளுவண்ணூல் அன்ப திருவாசகம். படிக்க வேண்டிய நூல்கள் எவை என்பதற்கு ஒரு பட்டியல். அன்பர் நூல், வள்ளுவன் நூல், அன்ப திருவாசகம், தொல்காப்பியமே, தெள்ளு பரிமேலழக செய்த உரை, ஒள்ளியசி தொண்டர் புராணம் தொகுசித்து ஓராறும் தந்தமிழின் மேலாம் தரம். இதிலே திருக்குறள் என்பது ஒரு நூல் பரிமேலழகர் உரை என்று சொல்லக்கூடிய ஒரு நூலாக கொண்டார். அந்த பரிமேலழகருடைய உரையிலே அப்படியே நம்முடைய யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆன்மகனாவது பதிப்பித்து பிரபல்யமாகும். திருக்குறள் என்பது பிரபல்யமானதற்கு காரணம் பெரும் மதிப்பிற்கும் போற்றுதற்கும் உரிய நம்முடைய நான்காவது தமிழ் சங்கத்தை திருவியவர். அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய யாழ்ப்பாணத்தின் அது ஒரு ஆன்மகனாவலர் தான் அந்த பரிமேலழகரை நமக்கு பிரபல்யமாக முடியாத செய்தார். ஆகையினாலே திருக்குறளும் பரிமேலழகரும் சைவத்திற்கு ஒரு உயிராடி போல் அங்கே கருதப்படுகிறது. பாண்டித்துறை தேவராவ் அவர்களால்தான் திருக்குறள் பெருமையடைந்தது, பிரபல்யமானது. இதே போலதான் யாழ்ப்பாணத்தின் அது ஒரு ஆர்வனாவது தான் திருக்குறள் பரிமேலழகர் உரையை பெருமைப்படுத்தினார். அது கண்டு நம்முடைய திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்து மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பரிமேலழகர் உரை வெளிவருகின்ற அதற்கு தான் ஒரு சிறப்பு பாயம் எழுதி கொடுத்தார். அதிலே முழுக்க முழுக்க நம்முடைய யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆர்முகநாவலரை பற்றியே போற்றி அந்த சிறப்பு பாயத்திலே போயிருக்கான். திருச்சி போறேன், மீனாட்சி சுந்தரமலை அவர்களுடைய அந்த சிறப்பு பாயம். மண்ணு பெரும் தமிழ் பாடை இலக்கணம் இலக்கியமும் வரம்பு கண்டேன். யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆர்முகநாவல தமிழ் பாஷையும் இலக்கணமும் இலக்கியமும் வரம்பு கண்டவன். பண்ணு சிவபுராணங்கள் பல தெரிந்தோன், சிவாகம நூல் பறவை மூழ்கி சிவாகம கடலிலே மூழ்கியிருக்கிறார். மண்ணும் அனுபூதி என்னும் விரை வரம்பிலான் இடையூற கொண்டுள்ளார். நின்று நயகுணத்தினாய், நயகுணம் நின்று நயகுணத்தினாய், சைவமெனும் பயிர் வளர்க்கும் எழிலி போல்வான். சைவம் என்னும் பயிர் வளர்க்கும் எழிலி போல்வான். சைவ பயிரினை வளர்க்கின்ற கார்மியக மனையை போன்றவன் தான். இதற்கு மேல நம்முடைய நாவலர் அவர்களுக்கு என்ன பெருமை வேண்டும்? சைவப்பழையை வளர்க்கின்ற ஒரு மழை. அப்பேற்பட்ட பெருமையுடைய ஏற்படுத்தினர் ஒரு ஆன்ம நாவலர் அவர்கள் தன்னுடைய ஆக்கங்களிலே பல நூல்களிலே மேற்கோள் காட்டுவது நம்முடைய சைவ சமய நெறி என்ற நூலையும் சிவ தர்மோத்தரத்தையும் மேற்கோள் காட்டுவார்கள். இது போக வடமொழியிலே இருக்கிற பல நூல்களையும் மேற்கோள் காட்டுவார். நம்முடைய யாழ்ப்பாணத்தினர் ஆர்மனாவல மறைஞான சம்பந்தர் அதனுடைய சைவ சமய நெறி என்கிற நூலுக்கு பதவுரை பொழிப்புரை எழுதியிருக்கிறார். இது ஏற்கனவே அடியை குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த நூலிலே பாடலுக்கு பதவுரை மட்டும் எழுதுவதோடு நிறுத்தி விடாமல் எந்தெந்த இடங்களிலே என்னென்ன செய்திகள் தேவைப்படுகிறதோ அத்தனையையும் கொடுத்து நமக்கு உபகாரம் செய்கிறார். அதிலே வரக்கூடிய ஒரு அருமையான பாடல் முதல்ல சிவ வணக்கம், எது சிவ தர்மோத்தரம் மணியம், சைவ சமய நெறி மறைஞான சம்பந்தர் செய்தது. சைவ சமய நெறி, சைவ சமய நெறியை செய்த மறைஞான சம்பந்தர் இவர் சிதம்பரம் மறைஞான சம்பந்தர், நம்முடைய புரட்சந்தானவர்களே வரக்கூடியவர்கள் அல்ல. ஆகையினாலே நம்முடைய மறைஞான சம்பந்தர் செய்திருக்கின்ற அந்த சைவ சமய நெறியிலே சிவ வணக்கத்துல ஒரு பாடல், உலகமும் பல்லுயிரும் ஒன்றி நிறைந்து ஓங்கி இலகும் சிவன் எம் இறை இதற்கு யாழ்ப்பாண தமிழர் ஆர்மகன் அவர்கள் பதவி எழுதுறார், உலகமும் பல்லுயிரும் ஒன்று நிறைந்து உலகம் என்பதற்கு எல்லா புவனங்களும், பல்லுயிரும் என சொல்லப்படுவதற்கு பல வகைப்பட்ட ஆன்மாக்களும் தான். உலகம் என்பதற்கு எல்லா புவனும் பொருள்தான், பல்லுயிரும் என்பதற்கு எல்லா பல வகைப்பட்ட ஆன்மாக்களிலும் பொருந்தி இரண்டர வியாபித்து நின்றும் ஓங்கி இலகும் சிவன், ஓங்கி இலகும் சிவன், அவற்றிற்கு அப்பாற்பட்டும் விளங்கான் என்ற சிவபெருமானே எம் இறை நம்முடைய கருத்தா என்று சொல்லி காட்டுறார். இது எவ்வளவு நுட்பமான ஒரு முறை. இதிலே பல்லுயிர் என்பதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். பின்னால அதான் நம்முடைய நாவலர் அவர்களுடைய அருமையான நம்முடைய எளிமையை எளிமையாக இந்த உயிர்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதற்கு இன்னும் விளக்கம் எழுதுறார். பல்லுயிர் என்று இங்கு குறிப்பிடப்பட்டது எதை என்றால், ஆன்மாக்கள் விஞ்ஞானகள பிரயாகல சகலர் என்று சொல்லக்கூடிய மூன்று வகை ஆன்மாக்கள். இந்த உண்மையை நாவலர்கள் இந்த குறிப்பை நமக்கு தரவில்லை என்றால் இந்த நூலினுடைய உண்மை பொருள் நமக்கு புரியாது. எனவே ஒருமரம் உடைய விஞ்ஞானகள், இருமரம் உடைய பிரயாகர், மும்மரம் உடைய சகலர்கள், ஆகையினால எல்லா உயிர்களிலும் அவன் நிறைந்திருக்கின்றான் என்று அழகாக இங்கே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். இப்படி நம்முடைய நாவலர்கள் நம்முடைய சைவ சமய நெறியிலே பல இடங்களிலே பல விளக்கங்களை நமக்கு கொடுத்து உபகாரம் பண்ணுறார். அது ஆச்சாரிய இலக்கணத்திற்கு கொடுக்கின்ற ஒரு செய்திகள் இருக்கிறதே நம்மெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ஆச்சாரிய இலக்கணத்தை தான் நம்முடைய மறைஞான சம்பந்தர் சைவ சமய நெறியிலே சொல்வார். ஆச்சாரியன் என்று சொல்லக்கூடியவன் யார், ஒரு குருவுக்கு தகுதி உடையவன் யார் என்பதற்கு சைவ சமய நெறிகளே வருது. அவர்கள் யார் என்று சொல்வதற்கு ஒரு முன்னரை தோற்றுவாய் செய்கிறார் மறைஞான சம்பந்தர் சைவ சமய நெறியிலே. எப்படி சொல்கிறார், தேசிகராதி திறம் தொகுத்து, தேசிகர் முதலானவர்களுடைய நான் திறத்தை தொகுத்து செப்புவாம் நான் சொல்ல இருக்கின்றேன். தேசிகர் முதலானவர்களுடைய முறைமையை நான் தொகுத்து சொல்ல இருக்கிறேன் செப்புவாம். மாசு அருவார் தேருக ஆராய்ந்து, ஆசு அருக தேருக ஆராய்ந்து, ஆனமலம் முதலான குற்றம் தீரும்படி விரும்புவோர் அவைகளை ஆராய்ந்து அறிய கணவர் என்று நூல் இருக்கிறது. இந்த இடத்துல தேசிகர் ஆதினார், இந்த தேசிகர் ஆதின் என்ன அர்த்தம், இந்த ஆதி என்பதிலே பொருள் இருக்கிறது. எப்படி என சொன்னார், நம்முடைய நூல்களே அகராதி என்று இருக்கிற, அகராதி என்பதற்கு பொருள் என்ன, அகரம் முதல் கடைசி வரை உள்ள எழுத்து அகர ஆதி. ஏலாதி என்றால் ஏலம் முதலான மருந்து பொருட்கள் என்று பொருள்படுகிறது. இதே போல இங்கே தேசிகர் ஆதிங்கிறார். இந்த தேசிகர் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால், அவர்கள் ஆச்சாரியர் சாதகர் புத்திரர் சமயிகள் என்று விளக்கம் கொடுக்கிறார் ஆர்மகனாவதர். ஆச்சாரியர் சாதகர் புத்திரர் சமயிகள், இந்த பகுப்பு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கும் நாவலர்கள் நமக்கு குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஆச்சாரியர் சாதகர் புத்திரர் சமயிகள் என்று யார் அழைக்கப்படுகிறார்கள் என்றால், சமய தீட்சை பெற்றவர்கள் சமயிகள், விசேட தீட்சை பெற்றவர்கள் புத்திரர்கள், நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் சாதகர்கள், ஆச்சாரிய அபிஷேகம் செய்த ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றவர்கள் அங்கே ஆச்சாரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார். எனவே அந்த தீக்கையின் வகைகளை வைத்து அவர்கள் சமயி புத்திரர் சாதகர் ஆச்சாரியர் என்று அழைக்கப்படுகிறார். எனவே மறைஞான சம்பந்தருடைய திருக்குறளுக்கு பறக்க ஒரு உரையினை எழுதி நம்முடைய யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆர்மகனாக நமக்கு அழகாக சொல்கிறார். அந்த நூல் முழுக்கவே சைவ சமயிகள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய அருமையான ஒரு நூல். இதிலே சைவ சமயங்களுக்கு வேண்டிய செய்திகள் நிறைய அடங்கி கிடக்கிறது. யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆர்மகனாவர் பல இடங்களிலே இந்த நூலை மேற்கோள் காட்டியிருக்கிறார். முதல்ல இந்த ஆச்சாரியர் என சொல்லக்கூடியவருக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும், எல்லாம் படிக்கணும். எல்லாரும் ஆச்சாரியர் ஆவதற்கு தகுதி உடையவர்கள் அல்ல. ஆச்சாரியாவது தகுதி உடையவர்களை பற்றி நிறைய குறட்பாடு சொல்லியிருக்கிறார். அது முதல்ல வரக்கூடியது, கங்கை நதியாதி நவதீர்த்தம் கரை நாட்டுள் தங்கும் அவர்கள் உற்பத்து தாம் உற்பவித்து தாம். கங்கை நதி ஆதி நவதீர்த்த கரை நாட்டுள் கங்கா நதி முதலான ஒன்பது தீர்த்தங்களில் உள்ள புண்ணிய தேசங்களில் உற்பத்தி தங்கும் அவர் அந்த புண்ணியரது கரைகளிலே உள்ள இடங்களிலே பிறந்து வசிக்கின்றவர்களே ஆச்சாரியருக்கு தகுதியால் கொடுக்கிறார். அவர் புண்ணிய நதி கரையிலே பிறந்திருக்கணும். அது சொல்லுகின்ற பொழுது கங்கை நதி ஆதிங்கிறார். அப்ப கங்கை நதி ஆதினா புண்ணிய நதிகள் அங்க வருகின்ற போது அதற்கு யாழ்ப்பாணத்தின் ஆர்வகனாமல் நமக்கு எடுத்து கொடுக்கிறார். எப்படி எடுத்து கொடுக்கிறார்? நவதீர்த்தங்கள் எனப்படுவது கங்கை, யமுனை, சரஸ்வதி, நருமதை, சிந்து, காவேரி, கோதாவரி, சோழநதி, துங்கபத்திரை என்பனவாம். இந்த நதிக்கரையிலே பிறந்தவர்கள் தான் எதற்குரியவர்கள்? ஆச்சாரியனாதற்கு உரிய உடையவர்கள், தகுதி உடையவர்கள். அதற்குண்டு அழகாக சொல்லி காட்டுகிறார், நதியாதி நவதீர்த்தம் கரை நாற்று தகுமாறு உட்கோத்துத்தான். இன்னும் மேலாக அவைகள் ஒரு புண்ணிய நதி, புண்ணிய தலமாக அது கருதப்பட வேண்டும். புண்ணிய தலம் என்பதற்கு விளக்கம் என்ன? ஆர்வனாளர் எழுதுறார், புண்ணிய தலம் என சொல்லக்கூடியதற்கு புண்ணிய நதி பாய்கின்ற அந்த கரையிலே இருக்கின்ற ஊர். புண்ணிய நதி என சொல் புண்ணிய தலம் என்று சொல்லுவதற்கு இலக்கணம் ஒரு புண்ணிய நதி பாய்கின்ற அந்த நதிக்கரையில் இருக்கிற ஊர் தான் புண்ணிய தலம். முதல் தகுதி. இரண்டாவது தகுதி, அந்த தலத்திலே மான் சஞ்சாரம் செய்தல் வேண்டும். அத மான் இருக்கணும், முதல்ல புண்ணிய நதி கரையில் இருக்கணும், மான் சஞ்சாரம் செய்திருத்தல் வேண்டும். மூன்றாவது, அங்கே சுயம்புலிங்கம் இருத்தல் வேண்டும். இந்த மூன்றும் இருந்தால்தான் புண்ணிய தலம் என்று பெயர். எல்லா தலத்தையுமே புண்ணிய தலம் என்று சொல்லிவிடக் கூடாது. இந்த புண்ணிய தலங்களிலே யார் வசிக்கிறார்களோ அவர்கள்தான் ஆச்சாரியா அவர்களுக்கு தகுதி உடையவர் என்று மறைஞான சம்பந்தர்களுடைய திருக்குறளுக்கு அழகான விளக்கத்தை கொடுக்கிறார். ஈச்சைகளை பற்றியது, திருநீரை பற்றியது, ருத்ராட்சத்தை பற்றியது, மாணாக்கருக்குரிய இலக்கணம் எல்லாம் இந்த நூல பறக்க பேசப்படுகிறது. யார் இந்த நூலை யாழ்ப்பாணத்தின் அது ஒரு ஆர்வகனாவல உரையோடு சேர்த்து படிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக சைவத்திலே ஒரு வைராக்கியம் படைத்து அவர் வலிமை பெற்றிருப்பார்கள். அதிலே தீட்சை என்பதை பற்றிய ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு அடுத்த நூலுக்கு போறேன். ஒரு தீட்சை என்பது யார் யாருக்கு செய்ய வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது. இத்தனை வயசுக்குள்ள தீட்சை எடுக்கணும் இருந்தாலும் இந்த தீட்சை எடுப்பதற்கு தகுதி உள்ளவர்களுக்கு தான் தீட்சை கொடுத்தல் வேண்டும். தகுதியற்ற உள்ளவர்களுக்கு தீட்சை கொடுத்தால் அந்த தீட்சா குருவானவர் சம்பங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் என்று சூஷமாக சொல்லி காட்டியிருக்கிறார். தகுதி உள்ளவர்கள்தான் தீட்சை செய்யணும். அதுல பெண்களுக்கு தீட்சை செய்து வைக்கின்ற பொழுது என்ன செய்யணுமா? கணவனது அனுமதியை பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியம். அதெல்லாம் மறைஞான சம்பந்தருடைய சைவிஷமய நெறியில் இருக்கிறது. இதற்கு விளக்கம் எழுதுகிறார் பாருங்க. கணவன் அனுமதி செய்தால் காரிகைக்கும் பண்ணுக உபதேசம் பரிந்து. கணவன் அனுமதியை பெற்றிருந்தால் அந்த பெண்ணுக்கு தீட்சை செய்து வைக்கலாம் என்று சொல்லப்பட்டு விட்டது. இதிலே ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் ஆர்முகநாதர். ஏன் பெண்களுக்கு மட்டும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என சொன்னா, நீதிசாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்கிறது. இதெல்லாம் நல்ல நூல்கள் நம்மை விட்டு போய்கொண்டிருக்கிறது. ஒரு பெண் என சொல்லக்கூடியவள் பிறந்தது முதல் தாய்லந்தையின் பராமரிப்பில் இருத்தல் வேண்டும். திருமணமான பின் கணவனது பராமரிப்பிலும் இருத்தல் வேண்டும். கணவனை பிரிந்து விட்டால் மகன் அல்லது தன்னுடைய தந்தையினுடைய பராமரிப்பில் இருத்தல் வேண்டும். ஒருபோதும் பெண்கள் தனித்து நிற்க சுதந்திரம் இல்லை என்று நீதிசாரம் என்கின்ற சொல்கிறது. அதை வைத்துக் கொண்டு யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆர்வகனாவில் விளக்கம் எழுதுகிறார் பாருங்க. கன்னிகையாயின் பிதாவின் அனுமதியும், திருமணம் ஆகலன்னா தந்தையினுடைய அனுமதியையும், விதவையாகியில் பிதா புத்திரன் முதலோட அனுமதியும் வேண்டும் எனப்படுங்க. எனவே திருமணத்திற்கு முன்பு தந்தையினுடைய அனுமதியும், திருமணத்திற்கு பின்பு கணவனது அனுமதியும், கணவன் இல்லாத பொழுது தன்னுடைய முதியோர் அல்லது தன்னுடைய புத்திரர்களுடைய அனுமதியும் பெற வேண்டும் என்று சொல்லியெல்லாம் விளக்கமாக நம்முடைய ஆர்வகனாளர் அவர்கள் நமக்கு உரையிருக்கிறார்கள். இதே போன்று பல இடங்களிலே சைவ சமய நெறியிலே பல இடங்களுக்கு அருமையான ஒரு விளக்கங்களை தந்திருக்கிறார். அடுத்து யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆர்வகனாவலர் செய்த நம்முடைய சைவ சமய நெருக்கி எப்படி பலவுரை கொடுத்து விளக்கம் கொடுத்தாரோ இதே போல அடுத்தாற் போன்று கொற்றம்பொடி உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்திருக்கின்ற கோயில் புராணத்திற்கு ஒவ்வொரு பாடலுக்கும் பதவுரை விளக்க உரை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு நுட்பமான ஒரு செய்திகளை நம்முடைய யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆன்ம நாவலர் மட்டும் நமக்கு குறிப்பிடவில்லை என சொன்னால் அந்த செய்தியே நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும், நூல் கட்டு பலனில்லாமல் போயிருக்கும். அதுல ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்கிறேன், பொருள் விளங்காத இடம், ஆனால் அதற்கும் பொருளை கொடுத்து விளக்கம் தந்திருக்கிறார் நம்முடைய யாழ்ப்பாணத்தினர் ஆன்மகநாவலர் சுவாமிகள். உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்திருக்கின்ற கோயில் புராணத்துல வியாக்கிரபாத சருக்கம் என்று ஒன்று வருகிறது. இந்த வியாக்கிரபாத சருக்கத்திலே தில்லை மாண்மியத்தினுடைய பெருமை பேசப்படுகிறது. தில்லையினுடைய பெருமையை பற்றி ஒரு பாடல் வருகிறது. இந்த பாடலுக்கு உள்ள பொருள் யாழ்ப்பாணத்தினர் ஆன்மகம் நுட்பமாக பல உபனிஷத்துக்களிலே இருந்து திரட்டி இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். அதான் இதுல ரொம்ப முக்கியமானது. உபனிஷத்திலே வரக்கூடிய வார்த்தைகளை வைத்து உமாபதி சிவாச்சாரியார் நூல் செஞ்சிருக்கிறார். அவரது உள்ள கணக்கையை அறிந்து நம்முடைய ஆன்மகநாதர் அவர்கள் அந்த உபனிஷத்தையே குறிப்பிட்டு இதற்கு இன்ன பொருள் இந்த உபனிஷத்திலே இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த பாடலை நான் படிக்கிறேன் பாருங்க. அத்தன் பரதத்துவன் நித்த நடத்தும் பெயர் மன்று அமலம் சத்து உம்பர் இரண்யகோஷம் மகத்தனி புண்டரிகம் குகை வன் ககனம் சுத்தம் பரம் அற்புதம் மெய்ப்பதம் அச்சுழுமுனாவளி ஞான சுபோதயம் நித்தம்பரம் முத்தி பரபிரம்மம் திகழும் சபை சக்தி சிவாலயமே. தில்லைக்கு உரிய பெயர்கள் இங்கே சொல்லப்படுகிறது. தில்லையை பற்றி உபனிஷத்திலே ஏற்கனவே பேசப்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த ஆய்வுதான் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் உபனிஷத்துக்களே இருந்த பெயர்களை அப்படியே வைக்கிறார். அதற்கு நம்முடைய யாழ்ப்பாணத்தினர் ஆன்மநாதர் சுவாமிகள் அந்த உபனிஷத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் பொருள் என்று எடுத்துக்கிறார். இந்த ஒவ்வொரு இதுக்கும் விளக்கம் சொல்றார். அத்தன் உயிர்களுக்கு பிதாவும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உயிர்களுக்கு பிதா, எல்லா உயிர்களுக்கும் பிதா நம்முடைய பரம்பொருள். ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் இரண்டு தந்தை ஒன்று உண்டு. ஒரு தந்தை நமக்கு இந்த உடம்புக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஒரு தந்தை, மற்றொருவர் நம்முடைய ஆன்மாவுக்கு ஆதாரமாக இருப்பவர். இந்த ரெண்டு தந்தை உண்டு. இந்த ரெண்டு தந்தையிலே இந்த உடல் பற்றி வந்திருக்கின்ற உறவோடு வந்திருக்கிற தந்தை இருக்கிறாரே, அவர் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவர் தந்தை. என்னை பெற்றவர், நம்மை பெற்றவர்கள். ஆனால் ஆன்ம சார்பாக இருக்கின்ற தந்தை இருக்கிறாரே, அவர் பிறப்பு இறப்பு அற்றவர். எனவே பிறப்பு இறப்பு நமக்கு அற்று போக வேண்டும் என சொன்னால் பிறப்பு இறப்பற்ற தந்தையை பிடிக்க வேண்டும். இந்த செய்தியை யார் நமக்கு உணர்த்துகிறார்? சண்டீஸ்வர நாயனார் உணர்த்துகிறார். சங்கேஸ்வர நாயனார் தன்னுடைய ஈன்ற தந்தை ஏன் அங்கே வெட்டி வீழ்த்தினார்? இது பிறப்பு இறப்புக்கு உட்பட்ட தந்தை என சொல்லி பிறப்பு இறப்பு இல்லாத சிவத்தை பற்றி நின்றார். எச்சரத்தில் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவர், ஆனா பிறப்பு இறப்பு இல்லாத தந்தையை பற்றுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே தந்தையினுடைய தாளினை வெட்டி அங்கே தந்தை மகன் என்ற உறவினை சிவத்தோடு பெற்றார். இதை யார் சொல்கிறார் என்றால் திருச்சிதம்பரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் திரு வான்குல புராணத்தில் இந்த செய்தியை சொல்கிறார். பிறப்பும் இறப்பும் ஒளியும் இன்பம் பிறர் முடித்து அவஞானத்து சண்டேஸ்வரன் சண்டேஸ்வரன் நாயனார் பற்றி தெரிய சொல்றார். பிறப்பு இறப்பு ஒளியும் இன்பம் பெறல் குறித்து அவன் ஞானத்து பிறப்பு இறப்பு உளானை தந்தை என கொழில் பெறான் என்று ஓவி. இவர் யார்? பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவர் என்று நினைத்தார். ஆகினாலே பிறப்பு இறப்பு இலானை தந்தையே என பேணிக்கொண்டு, பிறப்பிறப்பும் இல்லாதவன் யார்? இந்த தந்தை. ஆகினாலே பிறப்பு இறப்பு இலானை தந்தை என பேணிக்கொண்டு பிறப்பு இறப்பு ஒளி சண்டீச பிரான் அடி இறைஞ்சி வாழ்வான்.